அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே. ஆண்டவராகிய தேவன் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை விடுதலையிலும் உங்களை நித்திய ஜீவனிலும் நடத்துவாராக. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சத்தியத்தில் நடந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த இந்த விடுதலையை அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ரோமர் 16:17-23 நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 16:17-23 இந்த கடிதத்தில் அன்பானவர்களே, நாம் ஒரு கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பவுல் கடைசியாக முடிவுரைக்கு வருகிறார். இந்த முடிவுரையில் பவுல் எச்சரிக்கிறார், அதே வேளையில் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறார். எதை குறித்து எச்சரிக்கிறார் நீங்கள் பாருங்கள் அன்பானவர்களே. 17 வாசித்தீங்கன்னா, கத்து கொடுத்த போதனைக்கு விரோதமாக போதிக்கிறவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறார். இது பிரிவினையை கொண்டு வரும், இது சபைக்கு சரி கிடையாது என்று சொல்லுகிறார். பாருங்க, 3 காரியங்களை குறித்து பவுல் நம்மை எச்சரிக்கிறார். 17 நீ ஜாக்கிரதையாக இரு, வாட்ச் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். டு வாட்ச் அவுட் ஃபார் தோஸ் ஹூ காஸ் டிவிஷன், பிரிவினையை கொண்டு வருகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று 17 சொல்லுகிறார். அதே 17 கடைசியில் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று. 19 என்ன சொல்லுகிறார்? நீ ஞானமாக நடந்து கொள் என்று. அப்போ அன்பானவர்களே, சத்தியத்துக்கு புறம்பாக போதிக்கிறவர்களை விட்டு நாம் விலக வேண்டும், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஞானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பவுல் போதித்த சத்தியத்துக்கு ஏற்ற விதமாக இல்லாமல் அதுக்கு மாறாக நடந்து கொள்ளுகிறவர்கள். நாம் சொல்ல போனால் இந்த வேதாகமத்துக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் இதுக்கு இதை புரட்டி தவறாக போதிக்கிறவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்கிறார். சரி, இந்த தவறான போதனைகளை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இது சரியான போதனை, இது தவறான போதனை என்று. இந்த பகுதியை வைத்து 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 17 பாருங்கள். நான் சொன்ன வண்ணம் அன்பானவர்களே, இந்த உங்கள் கைகளிலே இருக்கிற வேதாகமத்துக்கு புறம்பாக காணப்படுகிற போதனைகள் அனைத்தும் சத்தியம் கிடையாது. எல்லா சத்தியமும் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பிரசங்கிமார் பிரசங்கித்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த வேதாகமத்துக்கு புறம்பாக போதித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட போதகர்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அநேகர் அன்பானவர்களே உலக ஞானத்தில் பேசுவார்கள், கேட்கும் பொழுது ரொம்ப ஞானமாக இருக்கும், ஒரு புதிய வெளிப்பாடு போல இருக்கும். ஆயுஷே, யாருமே சொல்லாததை புதுசா இவர் சொல்லுகிறாரே என்று. அப்படிப்பட்டவர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது வேதாகமத்துக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். 2, எப்படி ஒரு போதனை கள்ள போதனையா நல்ல போதனையா என்று அறிந்து கொள்வது? 18 வாசித்து பாருங்கள். For such person do not serve our God. இப்படிப்பட்டவர்கள் தெய்வனை ஆராதிக்கிறவர்கள் கிடையாது. அல்லாவிட்டால் தெய்வனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் கிடையாது. அல்லாவிட்டால் விளங்குகிற வண்ணம் சொல்ல வேண்டும் என்றால் தெய்வனை மகிமைப்படுத்துகிறவர்கள் கிடையாது. அன்பானவர்களே, 2, எப்படி இந்த போதனை தப்பு அல்லாவிட்டால் சத்தியம் என்று அறிந்து கொள்வது? போதிக்கப்படுகிற போதனையில் தெய்வன் மகிமை அடைய வேண்டும். அந்த போதனைகளிலே அன்பானவர்களை தெய்வனை மகிமைப்படுத்துகிற போதனையாக இருக்க வேண்டும், மனிதனை அல்ல. இன்னைக்கு அநேக பிரசங்கியார்கள் தன்னையே மகிமைப்படுத்திக் கொள்வார்கள், நான் இப்படி இருந்தேன் என்று. அதுக்கு நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டது கிடையாது, பிரசங்க ஊழியம் கொடுக்கப்பட்டது கிடையாது. நாம் பிரசங்கிப்பது நம்மை அல்ல அன்பானவர்களே, கிறிஸ்துவை. கிறிஸ்து மகிமை அடைய வேண்டும். கடவுள் மகிமை அடைகிறாரா? இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு இந்த பிரசங்கியார் புரிய பிரசங்கியார் என்று சொல்லுகிறோமா? அல்லாவிட்டால் இந்த பிரசங்கியார் பிரசங்கிக்கிற கடவுள் பெரிய கடவுள் என்று சொல்லுகிறோமா? கடவுள் பெரிதாக காணப்பட வேண்டும், கடவுள் மகிமை அடைய வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் 19வது வசனத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம். இந்த ரோமர்களை குறித்து வாழ்த்துகிறார், உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது. For your obedience is known to all. எல்லாருக்கும் உங்களுடைய கீழ்ப்படிதல் தேவை என்று. மூன்றாவதாக அன்பானவர்களே, இந்த பிரசங்கம் அல்லாவிட்டால் இந்த போதனை என்னை இன்னும் பக்திமானாக மாற்றுகிறதா, அல்லாவிட்டால் உலகை ஆசைக்காரனாக மாற்றுகிறதா? அநேகருடைய பிரசங்கம் கேட்ட பிறகு, இந்த உலகத்தில் நான் பணக்காரனாக முடியும், இந்த உலகத்தில் நான் லட்சாதிபதி ஆக முடியும், இந்த உலகத்தில் இப்படியாக நான் உயர முடியும், அப்படியாக மோட்டிவேஷன், அதாவது சுயத்தை உற்சாகப்படுத்துகிற செய்தியாக காணப்படும். அது தேவனுடைய சத்தியம் கிடையாது. தேவனுடைய சத்தியம் அன்பானவர்களை கொடுக்கப்பட்ட காரணமே நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக, நான் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்பதற்காக, அதாவது நாம் பக்திமான்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இந்த மூன்று சோதனைகளை வைத்து அன்பானவர்களே, நீங்கள் இந்த போதனை கடவுளிடத்திலிருந்து வருகிறதா, இது பிசாசின் போதனையா, அல்லாவிட்டால் மனிதனின் போதனையா என்று அறிந்து கொள்ளலாம். ஒன்று, வேதாகமத்துக்கு சார்ந்ததாக இருக்கா, இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, இதுதான் வேதாகமம் பேசுகிறதா என்று கேட்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிரசங்கம் கடவுளை மகிமைப்படுத்துகிறதா, மனிதனை மகிமைப்படுத்துகிறதா? மூன்றாவதாக, இந்த பிரசங்கம் என்னை இன்னும் தெய்வ பக்தி உள்ள மனுஷனாக மாற்றுகிறதா, உலக ஆசை உள்ள மனிதனாக மாற்றுகிறதா? இந்த கேள்வியை கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தராகிய தெய்வன் எல்லா சத்தியத்திலும் உங்களை நடத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென்.